விசுவாசமும் அங்கீகாரமும். உன்னுடைய உள்ளிந்திரியமானது பரிசுத்த ஆவியால் உயிரடைந்திருக்கையில் பாவத்தின் ஆபாசம், அதன் வல்லமை, கேடு, சாபம் முதலியவை எப்படிப்பட்டதென்பதைப் பற்றி நீ பார்த்திருக்கிறாய். பார்த்து அதின் மேல் வெறுப்பு கொண்டிருக்கிறாய். பாவமானது உன்னை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிட்டதென்றும் கேட்டின் வல்லமைக்கு நீ அடிமையானாயென்றும் உணர்கிறாய். எவ்வளவாக தப்பித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறாயோ அவ்வளவாக நீ சக்தியற்றவன் என்பதை உன் அனுபவத்தில் காண்கிறாய். உன்னுடைய நோக்கங்கள் பரிசுத்தமில்லாததும் உன்னுடைய இருதயம் அழுக்கடைந்ததுமாக இருக்கிறது. உன் ஜீவியமானது தன்னயத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறதாக காண்கிறாய். பாவமன்னிப்படைய வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், சுயாதீனமாக வேண்டுமென்றும் விரும்புகிறாய். தேவனோடு ஐக்கியமாவது, அவரைப்போலிருப்பதுமாகிய இவற்றை நீ அடையும்படி என்ன செய்யக்கூடும்? உனக்கு தேவையானது சமாதானந்தான். அதாவது ஆத்துமாவில் தேவனளிக்கும் மன்னிப்பு, சமாதானம், அன்பு ஆகிய இவை உனக்கு அவசியமானது. பணத்தால் அதை வாங்க முடியாது. புத்தியினால் அதை சம்பாதிக்க மாளாது. ஞானத்தால் அதை அடையவும் இயலாது. உன்னுடைய சுயமுயற்சியால் அதை கைப்பற்றிக் கொள்ளலாமென்று நீ நம்புவதும் விருதா. ஏசாயா 55:1 கண்டிருக்கிறபடி, பணமுமின்றி விலையுமின்றி ஒரு ஈவாகத் தேவன் அதை உனக்கு கொடுக்கிறார். கரத்தை நீட்டி அதை பற்றிக் கொண்டால் அது உன்னுடையதாகும். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரச் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சைப் போலாகும். ஏசாயா 1:18 என்றும், உங்களுக்கு நவமான இருதயத்தைக் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். எசேக்கியேல் 36:26 என்றும், கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நீ உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டாயிற்று, ஆகையால் அவற்றை உன் இருதயத்திலிருந்து நீக்கிவிடுவாயாக. உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கும்படி தீர்மானித்திருக்கிறாயே. இப்பொழுதே அவர் அண்டை போய் உன் பாவங்களைக் கழுவி உனக்கு நவமான இருதயத்தைக் கொடுக்கும்படி அவரை கேள். இப்படி நீ அவரை கேட்கும்பொழுது அவர் முன்னமே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறபடியால் அதை நிறைவேற்றுகிறாரென்றார் என்று நம்பு. இயேசுவானவர் பூலோகத்திலிருந்த காலத்தில் கற்பித்த பாடம் என்னவெனில், தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிற ஈவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றும், அந்த ஈவு நம்முடையதாகிவிட்டதென்றும் நாம் நம்ப வேண்டும் என்பதேயாம். வியாதிகளை சௌக்கியப்படுத்தக்கூடிய வல்லமை இயேசுவனிடத்தில் இருந்தது என்பதாக ஜனங்கள் விசுவாசித்தபொழுது மாத்திரம் அவர்களது பிணிகளை சொஸ்தப்படுத்தினார். நாளடைவிலே அவர்கள் காணக்கூடிய விஷயங்களில் அவர்களுக்கு அவர் சகாயம் செய்து, அவர்கள் காணக்கூடாத விஷயங்களைப் பற்றி தம்மேல் பூரண நிச்சயம் கொள்ளத்தக்கதாக உற்சாகப்படுத்தினார். அதாவது பாவங்களை மன்னிக்கத் தமக்கு அதிகாரம் உண்டென்று அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக வழிகாட்டினார். திமிர்வாதக்காரன் ஒருவனை அவர் குணமாக்கின பொழுது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டுமென்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ என்றார். மத்தேயு 9:6. தான் பாவத்தை மன்னிக்கக்கூடும் என்பதாக வெகு தெளிவாகச் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷகன் கிறிஸ்துவினுடைய அற்புதங்களைப் பற்றி பேசும்பொழுது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:31 என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் பிணியாளிகளைச் சுகப்படுத்தின விதத்தை நாம் வேதத்திலே சுலபமான நடையில் படிக்கும் பொழுதெல்லாம், பாவ மன்னிப்படைவதற்காக அவரை நாம் நம்பி விசுவாசிப்பது அவ்விதம் என்று கற்றுக்கொள்ளலாம். பெதஸ்தாவில் குணமான வியாதியஸ்தன் சரித்திரத்தை கவனிப்போம். அந்த ஏழை நோயாளி உதவியற்றவனாயிருந்தான். 38 வருஷங்களாக தன் கால்களை உபயோகிக்க இயலாதவனாயிருந்தான். ஆயினும் இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, யோவான் 5:8 என்று கட்டளை கொடுத்த பொழுது, அவன், ஆண்டவரே, என்னை குணமாக்க உம்மால் ஆகுமானால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லியிருக்கலாமே. ஆனாலோ கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி தான் சொஸ்தமாகிவிட்டதாக அவன் விசுவாசித்து உடனே நடக்கும்படி எத்தனைத்தான். நடக்கச் சித்தம் கொண்டதும் உடனே நடந்தான். கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி முயற்சித்ததினால் தேவன் பலமளித்தார். அவன் சொஸ்தமானான்.
அவ்வாறே மீ ஒரு பாவி, முன்னே செய்த பாவங்களுக்காக பிராயச்சித்தம் பண்ண உன்னால் முடியாது. உனது இருதயத்தை மாற்றி உன்னை நீயே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் உன்னால் ஆகாது.
கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கு எல்லாவற்றையும் செய்வதாக தேவன் வாக்களிக்கிறார். நீ அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாய். உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உன்னை தேவனுக்கு ஒப்புவித்து விடுகிறாய். அவருக்கு ஊழியம் செய்யவும் சித்தங்கொள்ளுகிறாய். இவற்றையற்றையெல்லாம் எவ்வளவு நிச்சயமாக நீ செய்கிறாயோ அவ்வளவு நிச்சயமாக தேவன் உனக்களித்திருக்கிற வாக்கை நிறைவேற்றுவார். நீ பாவமன்னிப்படைந்து கழுவப்பட்டிருக்கிறாயென்ற வாக்கை நீ நம்புவாயானால் இதர காரியங்கள் தேவனை பொறுத்ததாகும். தான் குணமானதாக அந்த வியாதியஸ்தன் நம்பினபொழுது நடந்து போகும்படி கிறிஸ்துவானவர் அவனுக்கு அவ்வாறே, அவர் உன்னையும் குணமாக்குவார். நீ விசுவாசித்தால் அப்படியே ஆகும். சுகம் உனக்கு கிடைத்திருக்கிறதென்று உணரும் வரைக்கும் காத்திராதே. நம்புகிறேன், சொஸ்தமானதாக நான் அறிகிறதினால் அல்ல, தேவன் வாக்களித்திருப்பதால் எனக்கு சுகம் கிடைத்திருக்கிறது என்று சொல்.
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோமென்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க் 11:24 என்று இயேசு சொல்லுகிறார்.
இந்த வாக்குத்தத்தத்திற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுடைய சித்தத்திற்கேற்ப நாம் ஜெபிக்க வேண்டுமென்பதே. நம்மை பாவத்தினின்று சுத்திகரித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யும்படி நமக்கு வல்லமை கொடுப்பதற்காக தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் இந்த ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதுடன் அதே ஆசீர்வாதங்களை நாம் அடைகிறோம் என்று நம்பி அவற்றை அடைந்தாயிற்று என்று தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். நாம் இயேசுவண்டை சென்று சுத்தமாவதும் நியாயப்பிரமாணத்தோடு நம்முடைய ஜீவியத்தை ஒத்து பார்க்கும்பொழுது வெட்கம் துக்கமில்லாமல் நிற்கத்திராணியுள்ளவர்களாவதும் நமது சிலாக்கியம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8:1.
இது முதல் நீ உனக்குச் சொந்தமானவனல்ல, கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறாய். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று 1 பேதுரு 1:18-19 கண்டிருக்கிறது. நீ தேவனை ஒரேயடியாக நம்பும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தில் புது ஜீவியத்தை பிறப்பிக்கிறார். இப்பொழுது நீ தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளையாயிருக்கிறதுனால் அவர் தமது குமாரனை நேசிக்கிறது போல உன்னையும் நேசிக்கிறார். உன்னை இயேசுவுக்கு ஒப்புவித்திருக்கிறபடியால் பின்வாங்காதே. உன்னை அவரிடத்திலிருந்து பிரித்து விடாதே. நான் கிறிஸ்துவுக்குரியவன், அவருக்கே என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லு. அவர் தமது ஆவியை உனக்கு தந்து தமது கிருபையால் உன்னை காத்துக்கொள்ளும்படியாக அவரை கேள். தேவனுக்கே உன்னை ஒப்புவித்து அவரை விசுவாசிப்பதினால் நீ அவருடைய பிள்ளையாகிறது போலவே அவரிலே ஜீவிக்கவும் வேண்டும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். கொலோசேயர் 2:6 என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார்.
சிலர் தாங்கள் முதலாவது பரீட்சை வகுப்பில் இருக்க வேண்டுமென்றும் அவருடைய ஆசீர்வாதங்களை தங்களுடையதாக உரிமை பாராட்டு முன்னே தாங்கள் சீரடைந்திருக்கிறதாக கர்த்தருக்கு காட்ட வேண்டுமென்றும் நினைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதும் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை தங்களுடையதென்று சொல்லலாம். அவர்களுடைய பலவீனங்களில் சகாயம் செய்வதற்காக கிறிஸ்துவின் கிருபையும் ஆவியும் அவசியம். இல்லாவிட்டால் அவர்கள் பாவத்தை எதிர்க்க முடியாது. நாம் இருக்கிறபடியே, அதாவது பாவமுள்ளவர்களாகவும் இயேசுவின் பேரில் சார்ந்தவர்களாகவும் தம்மிடத்தில் வரவேண்டுமென்று அவர் விரும்புகிறார். நாம் நம்முடைய பலவீனம், பேதமை, பாவமாகிய இவையெல்லாவற்றோடும் போய் அவருடைய பாதத்தில் பச்சாதாபத்துடனே விழலாம். அவர் தமது அன்பின் கரங்களால் நம்மை அணைத்து நமது காயங்களைக் கட்டி
எல்லா அசுத்தத்தினின்றும் நம்மை சுத்திகரிப்பது அவருக்கு மகிமையான காரியமாம். இதிலே ஆயிரக்கணக்கானவர்கள் தவறிப்போகிறார்கள். இயேசுவானவர் அவர்களை பேர் பேராகவும் தனித்தனியாகவும் மன்னிக்கிறாரென்று அவர்கள் நம்புகிறதில்லை. தேவருடைய வாக்குத்தத்தத்தின் பூரணத்தை கிரகிக்கிறதுமில்லை. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யார் யாரோ அவர்களெல்லாம் தங்களுடைய ஒவ்வொரு பாவத்துக்கும் தாராளமான மன்னிப்புண்டென்று வெகு எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய சிலாக்கியமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்குரியதல்ல என்ற அவநம்பிக்கையை அகற்று. அவை மனந்திரும்புகிற ஒவ்வொரு பாவிக்கும் சொந்தம். கிறிஸ்துவானவர் நமக்காக பலனையும் கிருபையையும் சேகரித்து வைத்திருக்கிறார். ஊழியன் செய்கிற தேவதூதர்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் இவற்றை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். தங்களுக்காக மறித்த இயேசுவிடத்தில் பலம், பரிசுத்தம், நீதி ஆகிய இவற்றை கண்டுகொள்ளக்கூடாத அளவு பாவமுள்ளவர்கள் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை. பாவக்கரையும் தீட்டுமுள்ள அங்கிகளை அவர்களினின்று கழற்றி நீதி என்னும் வெண்வஸ்திரத்தை அவர்களுக்கு உடுத்தும்படி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மரிக்கும்படியல்ல, பிழைக்கும்படிக்கே கற்பிக்கிறார்.
அநித்தியமான மனுஷர் ஒருவரோடொருவர் நடந்து கொள்ளுகிறது போல தேவன் நம்மோடு நடந்து கொள்ளுகிறதில்லை. அவருடைய எண்ணங்களெல்லாம் இரக்கமும் அன்பும் மிகுந்த உருக்கமும் பொருந்தியவைகள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஏசாயா 55:7 என்றும், உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஏசாயா 44:22 என்றும் தேவன் சொல்லுகிறார். மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:32, சாத்தானானவன் நம்முடைய மனதை திருப்பி தேவனுடைய சிறந்த வாக்குகளை நாம் மறந்து போகும்படியாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய சித்தமாயிருந்து ஆத்துமாவிலிருந்து நம்பிக்கையையும் ஒளியையும் எடுத்தெறிய விரும்புகிறான். ஆதலால் அவனை அவ்வாறு செய்ய விடாதே. சோதனைக்காரனுக்கு செவி கொடாமல் பின்வருமாறு சொல்லு: நான் பிழைக்கும்படி இயேசு மரித்தார். அவர் என்னை நேசித்து நான் அழிந்து போகாதபடி பார்க்கிறார். உருக்கம் நிறைந்த பரமபிதா எனக்குண்டு. அவருடைய அன்பை நான் பழித்த போதிலும், அவர் எனக்கு அளித்திருக்கிற நன்மைகளை வீணாக்கின போதிலும், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்குப் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவஞ்செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். லூக்கா 15:18-20. இந்த உவமையில் கெட்டுப்போன ஒருவன் எவ்விதமாக திரும்ப ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்று சொல்லியிருக்கிறதல்லவா?
இந்த உவமைதானும் மனதை இளகச் செய்யக்கூடியதாக தோன்றின போதிலும் பரமபிதாவின் மட்டற்ற உருக்கத்தை விவரித்துச் சொல்ல இயலாமற் போயிற்று. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எரேமியா 31:3 என்று கர்த்தர் தமது தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கிறார். பாவியானவன் பிதாவின் வீட்டை விட்டு தூரமான அந்நிய நாட்டிலே தனது பொருளையெல்லாம் வீணே செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவுடைய இருதயம் அவனை வாஞ்சிக்கிறது. தேவனுடைய ஆவி அவனை உருக்கமாக ஏவ ஏவ அவனுடைய ஆத்துமாவிலே அவரண்டை சேர வேண்டுமென்ற ஆசை எழும்புகிறது. இந்த ஆவியானவர் அவன் அன்பு நிறைந்த தன் தந்தையிடம் திரும்பும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
வேதத்தில் வரையப்பட்டிருக்கிற விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் உனக்கு முன்னே இருக்கும்பொழுது நீ சந்தேகத்துக்கு இடங்கொடுக்கலாமா? ஏழை பாவியானவன் தன் பாவங்களை களைந்து பிதாவண்டை திரும்பும்படி விரும்பும்பொழுதும், மனந்திரும்பினவனாக தமது பாதத்தருகே வரும்பொழுதும், கர்த்தர் இரக்கமில்லாமல் அவனை தடுக்கிறார் என்று நீ நம்பலாமா? அப்படிப்பட்ட எண்ணங்களை அகற்றிவிடு.
நமது பரமபிதாவை பற்றி இப்படிப்பட்ட எண்ணம் கொள்ளுவதை பார்க்கிலும் உன் ஆத்துமாவுக்கு கேடு விளைவிப்பது வேறொன்றுமில்லை. அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார். யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இரட்சிப்படைந்து மகிமையான இராச்சியத்தில் நித்திய பாக்கியத்தை அடையும் பொருட்டு அவர் கிறிஸ்துவிலே தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். தேவன் நமது பேரில் வைத்த அன்பை தெரிவிக்கும்படி அவர் தெரிந்தெடுத்திருக்கிற வார்த்தைகளை கவனித்துப்பார். இதைவிடச் சாரமுள்ளதும் உருக்கமானதுமான பாஷை நடை வேறெதற்காவது உபயோகப்பட்டிருக்கிறதா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. சந்தேகப்பட்டு நடுங்குகிறவனே நோக்கிப்பார். இயேசு நமக்காக தந்தருளினதற்காக அவருக்கு நன்றி செலுத்து. அவர் உனக்காக மரித்தது விருதாவாகப் போகாதபடி மன்றாடு. அவையானவர் இன்று உன்னை அழைக்கிறார். முழு இருதயத்தோடு இயேசு வண்டைவா. அவருடைய ஆசீர்வாதங்களெல்லாம் உனக்குச் சொந்தமானவைகளென்று நீ உரிமை பாராட்டலாம்.
அந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுது அவையெல்லாம் வரையறுத்துச் சொல்ல முடியாத அன்பையும் இரக்கத்தையும் காட்டுகிறதென்பதை நினைத்துக்கொள். ஆதியந்தமில்லாத அன்பின் சொரூபமாகிய தேவன் மட்டற்ற இரக்கத்தோடே பாவியின் பக்கமாக நெருங்குகிறார். இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. ஆம், மெய்யாகவே தேவன் உன்னுடைய சகாயர் என்று நம்பு. தேவன் தமது பரிசுத்த சாயலை மனுஷரில் புதுப்பிக்க விரும்புகிறார். பாவ அறிக்கையோடும் மனந்திரும்புதலோடும் நீ அவர் அண்டை போவாயானால் அவர் இரக்கத்தோடும் பாவமன்னிப்போடும் உன் அண்டை வருவார்.